அறிவோடு வாழ வேண்டும், அறிவு அற்றவர்களாக வாழக்கூடாது, ஞானங்களோடு வாழ வேண்டும், ஞானங்கள் அற்ற நிலையில் வாழக்கூடாது. அறிவு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அறிவு. ஞானங்கள் என்ன என்பது நாம் படைக்கப்படும் பொழுதே நமக்கு உணர்வுகளாக அமைக்கப்பட்டுக்கூடிய சத்தியங்களாகவும் ஞானங்களாக இருக்கின்றன. என்னுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம், பொய்யுக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம். ஞானங்கள் அவ்வளவும் உண்மையை கொண்டு சத்தியத்தை நமக்கு குறிக்கிறது. அறிவு அவ்வளவும் அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நமக்கு கற்பிக்கிறது. பிறந்த நாள் முதலாக இறைவனுடைய ஞானங்களைக் கொண்டு நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். மனதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கைக்கான வழியை கொண்டு நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், நான் வளர்ந்து வருகின்றேன். இன்றளவும் கூட அந்த ஞானங்களால் தான் வாழ்ந்து வருகின்றமே தவிர, அறிவை கொண்டு கவலை கொண்டு வாழ்ந்து வருகின்றமே தவிர அமைதியை கொண்டு வாழவில்லை. கவலை என்பது என் உயிருக்கு பாதகமானது, அமைதி என்பது என் உயிருக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடியது. என்னுடைய அறிவை கொண்டு கவலைப்படுகின்றேன், என்னுடைய ஞானங்களைக் கொண்டு நாளைக்கு நல்லபடியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கின்றது, என்னுடைய கவலை உண்மையாக இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அந்த கவலையானது, அவர்கள் எதனை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அதனை அவர்கள் மீது நிகழ்ச்சியை செய்கிறது. நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம், துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவநம்பிக்கையின் காரணமாக சுகமம் நமக்கு ஓரளவு இருக்கின்றது, நம்பிக்கையின் காரணமாக துன்பத்தோடு இன்பமும் கலந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நல்லபடியாக அமையும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையும், துன்பத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு அறிவும், இந்த இரண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையோடு நாளைக்கு நல்லபடியாக வெளியேற்றும் என்ற ஒரு எண்ணமும் அதோடு கலந்திருப்பதன் காரணமாக நாளைக்கு நல்லபடியாக எனக்கு அமையும் என்பது ஞானங்களின் அடிப்படையில். வழி தெரியாது, ஆனால் விரும்புகின்றேன். நன்மையான வாழ்க்கை எனக்கு உண்டு. நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது நான் படைத்துக் கொள்ளவில்லை, படைக்கப்பட்டேன். இந்த உலகத்தில் எனக்காக பாலை கொண்டு வந்தது என்னுடைய இறைவன் தான், நானோ என்னுடைய தாயோ கொண்டு வரவில்லை. பிறகு அதை புறையேறாமல் குடிப்பதற்கும் என் இறைவன் வழிகாட்டினான். மனிதர்களோ என்னுடைய தாயோ தந்தையோ வழிகாட்டவில்லை. படுத்துக்கொண்டு இப்பொழுது உங்களால் குடிக்கவோ சாக்கவோ முடியாது. ஆனால் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு எவ்விதம் அந்த குழந்தை அந்த பாலை விழுங்குகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஞானங்களின் அடிப்படையில் இறைவன் வளர்க்கும் விதம் அப்படி. இன்னைக்கு நீங்கள் படுத்துட்டு மல்லாந்து படுத்து ஏதாவது குடித்து பாருங்க அப்படிதான் பார்ப்போம், ஆனால் அந்த குழந்தையை குடிக்கிறது. அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஞானங்கள் அவ்வளவு லேசான முறையில் படுத்துக்கொண்டு உருண்டு கொண்டு குடிக்கும். ஆனால் நம்மால் உட்கார்ந்து கொண்டு குடிக்கும் பொழுதே சாப்பிடும் பொழுதே குறையறுகிறது, மூச்சடைத்து இறந்து முடிகின்றோம். எந்த அளவுக்கு நாம் மனிதனுடைய வழிமுறைகளில் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் எந்த ரூபத்திலும் நமக்கு எந்த கணத்திலும் திடுகூறாக வந்தடையும், அதனை நாம் தடுக்க முடியாது. ஞானங்களின் அடிப்படையில் நாம் வாழ இருக்கின்றோம். ஞானங்கள் என்பது மறைவானது, நம்பிக்கைக்குரியது. அறிவு என்பது வெளிப்படையானது, அவநம்பிக்கைக்குரியது. நம்பிக்கை அவநம்பிக்கை இந்த இரண்டிடம் உங்களுக்கு நம்பிக்கை மிக முக்கியம் என்பது தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையை பொருள்களின் மீது நாம் வைத்திருக்கின்றோம், அங்கு தவறு ஏற்படுகின்றது. உங்களுடைய புத்தகம் இங்கு இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் ஞானங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்குகின்றீர்கள். வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்நோக்குகின்றீர்கள். முன்னோக்குவதற்கு பதிலாக நன்மையான நிகழ்வுகள் எனக்கு வேண்டும் என்று என் மனம் கூறுவதை நான் முன்னோக்கக்கூடிய இந்த ஞானங்களும், அறிவை கொண்டு நான் வாழ்வேன் என்று இதெல்லாம் சாத்தியமில்லை என்று கூறக்கூடிய நான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்களும், இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையிலும் பெரும் சோதனையாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஞானங்களின் பக்கம் திரும்புகின்றோம். அங்கு இறைவனுடைய உதவி மட்டும்தான் இருக்கிறதே தவிர மனிதனுடைய உதவி தேவையே அற்றவர்களாக நாம் ஆக்கப்படுகின்றோம். ஆனால் அறிவின் பக்கம் திரும்பும் பொழுது பார்க்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள முடியும் என்று நான் எண்ணும் பொழுது உள்ளத்திற்கு விரோதமாக சத்தியத்திற்கு அசத்தியத்தை நான் நம்ப ஆரம்பிக்கின்றேன், நன்மைக்கு பதிலாக தீமைகள் விளையும் என்ற அந்த இறைவனுடைய வாக்குகள் நமக்கு முற்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றது. கவலை என்ற உணர்வு உணர்ச்சி அதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஞானங்களின் மீது சத்தியமாக உங்களுடைய மனம் அமைந்திருக்கிறது. உருவம் அற்ற அந்த மனம் இருக்கிறதா? மனம் என்ற ஒன்று இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. பார்க்க முடியுமா? முடியாது. இது நம்பிக்கை கொள்வதற்கான அடிப்படை. எதனை நான் பார்க்க முடியாதோ, எது எனக்கு அழகான ஒரு உணர்வாக இருக்கின்றதோ, வாழ்க்கை ஒட்டுமொத்தத்துக்கும் முழுமைக்கும் அது எனக்கு தேவையாக இருக்கின்றது. இறைவன் உங்களை பாதுகாப்பது இந்த தேவையின் அழகை கொண்டுதான். எவ்வளவு நல்ல சுகமான ஒரு உணர்வு, இது எனக்கு வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் என்னுடைய நன்மைக்கு நான் வித்திட்டு இருக்கக்கூடிய முன்னோக்கி இருக்கக்கூடிய வரும் காலத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது. என்னுடைய அறிவை நான் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக எனக்கு கேடுதான் என்பதை தவிர எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நாம் எதை நம்ப இருக்கின்றோம்? மறைவான என்னுடைய மனம் என்ற ஒன்றை அமைத்து அதில் தன்னுடைய வாக்குகளை உறுதியாக்கி வைத்து அதன் அழகை நான் ஏற்றுக்கொள்ள செய்து பின்னர் அதனை விரும்பி நாளைய வாழ்க்கைக்காக முன்னோக்குங்கள் என்று இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த மனதை பின்பற்றுவீர்களா? அல்லது மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்த கொள்கையின் அடிப்படையில் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடியது, இதெல்லாம் உதவாதது என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களுடைய அறிவை நம்பி வாழப்போகின்றீர்களா? பார்த்த பிறகு நம்புவதற்கு எதுவும் இல்லை. இன்று உணவு இருக்கிறது, இந்த உணவு நாளைக்கு இருக்குமா என்பது உங்களுக்கான கேள்வி. நாளைக்கு மழை பெய்யாவிட்டால் உணவு இருக்காது என்று உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களை படைக்கும் பொழுது உங்களுடைய உணவின் தேவையை இறைவன் அறிந்திருக்கிறானா இல்லையா? உங்களுக்கான வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தை அவர் நிர்ணயிக்கிறானா இல்லையா? இவையெல்லாம் உங்களுக்கு மறைவான பேதிகளாக இங்கு அமைந்திருக்கின்றது. உங்களுக்கான காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வாழ்க்கைப்பட வேண்டியவர்கள். நீங்கள் கருவறையில் இருக்கும் பொழுது காற்று உணவு தண்ணீர் எதுவும் கிடையாது, நான் வளர்த்தேன். குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்தபோது நீங்கள் அவற்றை ஊட்டி வளர்க்கவில்லை, நான் அவற்றுக்கு ஊட்டி வளர்த்தேன். அந்த ஞானங்கள் என்னமிருந்து அந்த குழந்தைக்கு கிடைத்தது. இன்னும் அதனை வளர்க்கும் பொறுப்பும் என்னிடம் இருக்கின்றது. காலத்தோனை முடியும் வரைக்கும் உங்கள் அனைவரையும் உங்களுக்கான உணவும் வாழ்க்கை வசதிகளையும் அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இறைவன் பொறுப்பற்றவனா அல்லது பொறுப்புள்ளவனா என்று கேட்டால் உங்களுடைய பதில், முதலில் இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் ஆம், இருக்கின்றான் என்று கூறுவீர்கள். பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் இல்லை என்றும் கூறுவீர்கள். பிறகு நான் பொருளடிப்படையில் என்னுடைய தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றேனே, இது சரியா என்று கேட்டால் தர்க்கம் ஆரம்பிக்கும். பொருள் அடிப்படையிலான தர்க்கத்தை நாம் ஆரம்பிப்போம். தெளிவாக தெரிந்த பின்னர் எப்பொழுது நாம் தர்க்கம் செய்கின்றோமோ அங்கு இறைவனுடைய அருள் குறைய ஆரம்பிக்கின்றது. அதாவது நன்மையின் மீது, அருபமான எண்ணங்களின் மீது, நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை விளங்கிக் கொண்ட பின்னர் தர்க்கம் செய்யாமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் நாம் இருக்கின்றோம். இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. சத்தியத்தை அறிந்த பிறகு எப்பொழுது நாம் தர்க்கத்தில் ஈடுபடுகின்றோமோ அங்கு என்னை இறைவனின் அருள் குறைகின்றது. நாம் வேதனைகளோடு இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது அவனுடைய கருணை பார்வையும் நம்ம இருக்கின்றது. நாம் சுகமாக்கப்படுகின்றோம். அவ்விதமாக சுகமாக்கப்படும் பொழுதும் நாம் ஏதோ ஒரு மருந்தோ மாத்திரையோ அல்லது நம்முடைய முயற்சிகளில் எந்த ஒன்றையுமோ வெளிப்படையான அறிவை கொண்டு நான் எதில் முயன்று கொண்டிருக்கின்றனோ அதுதான் எனக்கு இந்த நன்மையை கொடுத்தது என்று நாம் இணை வைப்போம். சத்தியத்திற்கு பதிலாக நாம் இறைவனை அடைத்ததையே மறந்துவிட்டு துன்ப மிகுதியின் காரணமாக தாங்க முடியவில்லை என்ற அளவுக்கு நான் ஆகும் பொழுது இறைவனை அழைக்கின்றேன். இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு தேடிக்கொண்டிருக்கும் அவ்வளவு கேடுகளிலிருந்தும் உங்களை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு நம்பிக்கையை கொண்டு இதில் சுகம் கிடைக்கட்டும் என்ற அந்த ஒரு எண்ணம். சுகம் என்பது பொருள் இல்லை, உணர்வு. உங்களுடைய கஷ்டங்கள் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது, உணர்ச்சிகள். எனக்கு தலையை வலிக்கின்றது, ஒரு பொருள் வலிக்கிறது. வயிறு வலிக்கிறது, சிறுநீர் பிரியவில்லை, எல்லாம் பொருள் அடிப்படையில். பசிக்கவில்லை, சாப்பிட்டதும் வயிறு வலிக்கிறது, சாப்பிட்டதும் எனக்கு நெஞ்சு படபடக்கிறது, கை கால்கள் வலிக்கின்றன, உடல் சோர்வாக இருக்கின்றது, அவ்வளவும் பொருள் அடிப்படையில். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு இறைவனுடைய வாக்கு, சுகமாகுங்கள், அவ்வளவுதான். தனித்தனியாக நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது சுகமாகுங்கள் என்பது ஒரு வார்த்தை தானே. இன்னும் நீங்கள் 100, 200 உங்களுடைய கஷ்டங்களை எடுத்து கூறிய போதிலும் ஒரே ஒரு வார்த்தை, சுகமாகுங்கள். இப்பொழுதும் சரி, மனதில் கவலை கொண்டு விட்டது நாளை வாழ்க்கையை பற்றி, இருக்கும் நோய்களை பற்றியும் கவலை, வரவிருக்கக்கூடிய கேடுகளை பற்றியும் கவலை, பொருளாதாரம் எப்படி இருக்குமோ என்பதை பற்றிய கவலை, சுகமாகுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் நிறைவேண்டமிருந்து அதனை நீங்கள் உங்களுடைய மனதில் கவனிக்க வேண்டும். எந்த துன்பமும் வேண்டாம் என்று உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றானே, அவனுடைய வாக்கு தூய்மையானது. அவன் பொய் கூறுபவன் இல்லை, தூய்மையானவன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் வாக்கு சுத்தமானவன் என்பதுதான். இறைவனை நீங்கள் இங்கு கொண்டிருக்கவில்லை, இறைவனுடைய நல் வாக்குகளை கொண்டு அங்கு நீங்கள் அமைதிப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஞானங்களின் அடிப்படையில் இறைவனுடைய வாக்குகள் அவ்வளவும் ஞானங்களாகும், மனதுடைய வார்த்தைகள் அவ்வளவும் அறிவாகும். அறிவை நாம் உபயோகப்படுத்தி வாழ முடியாது, ஞானங்களால் நாம் உயர்த்து விளங்க முடியும். அந்த ஞானங்களுக்கு நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் ஒரே வழியை தவிர, நீங்கள் அதை பார்த்து அதனுடைய அனுமானங்களை கொண்டும் அதனுடைய பரிணாமங்களை கொண்டும் இது இருக்கிறது என்று கூறி பிறகு நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. சுகம் என்பது உணர்வு, பார்க்க முடியாது. உணர்ச்சிகளாக வழிகள் இங்கும் அங்கும் கால்களையும் கைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உணர்வு என்று வரும்பொழுது சுகம் அடையுங்கள், அதனை பார்க்க முடியாது. இப்பொழுது வலிக்கும் பகுதியை நான் பார்ப்பேன், வலி இல்லாத பகுதியை நான் கவனிக்க மாட்டேன். சுகம் என்பது உணர்வு, வலி என்பது உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை நான் பார்க்க முடியும். ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம், சுகமா இருக்கேன்னு கேட்டால் சுகமா இருக்கிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, நல்ல சுகமா இருக்கிறேன், ரொம்ப சுகமா இருக்கிறேன் எந்த அளவுக்கு அளவீடு பண்ண தெரியாது. உங்களுடைய முகங்கள் அமைதி இருக்குமே தவிர, அதனுடைய மகிழ்ச்சிகள் பொங்கி வழியாது, நான் சுகமாக இருக்கின்றேன், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்வதன் காரணமாக. ஆனால் உங்களுடைய உணர்ச்சிகள் அதிகமாகும் பொழுது முகத்தில் பாவனைகள் தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு வேதனை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அளவிட முடியும். அது உணர்ச்சியின் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. நான் உணர்வின் பக்கம் திரும்புகின்றேன். எவ்வளவு பாதகங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் நடந்திருந்தாலும் சரி, இறைவனுடைய வாக்கு அங்கு பிறந்த நாள் முதலாக இருக்கின்றது, சுகமாக வாடுங்கள் என்று. இன்று நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சுகமான வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் ஆம் என்று கூறுவோம். அது உண்மையானது. உங்களுக்கு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று ஒரு கோடி சொல்லை கேட்டாலும் சரி, ஆம் என்று கூறுவான். எனவே இன்னும் அவன் அந்த சுகத்தை ருசிக்கவில்லை. பொருள் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் சுகத்தை இன்னும் அனுபவிக்கவும் இல்லை, ருசிக்கவும் இல்லை. யாரிடம் கேட்டாலும் இங்கு 300 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னான், 400 பேர் இருக்கீங்கன்னு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் ஆம் என்று கூறுவீர்கள். இதைவிட நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக வேண்டும் என்று கூறுவீர்கள். இது இன்னமும் நீங்கள் நன்மையில் வாழ ஆரம்பிக்கவில்லை. ஒரு பொய்யான மாயையில் நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே தவிர அதில் உண்மையும் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கான ஆதாரங்கள். எண்ணங்களில் இருக்கிற கேடுகள் உங்களுடைய உடலில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன, உறுப்புகளில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு சுகம், அந்த எண்ணங்களை நீக்கி சுகம் என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு கஷ்டங்களும், நோய்களாகட்டும், சிக்கலாக குடும்ப சிக்கல்களாகட்டும், சமுதாய பிரச்சனைகள், பொருளாதார சீர்குலைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, சுகமடையுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு பணிந்துவிடுங்கள். இறைவனுடைய வாக்கு உண்மையானது. மனம் என்ற ஒன்று மிகப்பெரும் ஞானங்களிலிருந்து கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்கள் எந்த புத்தகத்திலும் படிக்க முடியாது, எந்த கல்லூரியிலும் படிக்க முடியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, தேவையும் இல்லை. ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் மனம் ஒன்று ஒன்று சந்தேகம் இல்லை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு. அந்த மனதை படைத்தவன் யார் என்று கேட்டால் உங்களுடைய பதில் நிச்சயமாக மகத்தான அந்த இறைவன் படைத்திருக்கின்றான், வேறு யாரும் படைக்க முடியாது. அந்த மனம் உங்களுக்காக என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் எனக்கான நாளைய வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமாக அறிவிக்கிறது என்று கேட்டால் சுகத்திற்கு மேல் சுகத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதை அனுபவித்திருக்கிறதா என்று கேட்டால் தெரியவில்லை அல்லது அனுபவிக்கவில்லை. அனுபவிக்க வேண்டும் தானே? ஆம், அனுபவிக்க வேண்டும். அவ்வாறெனில் இதைவிட உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய வேறு என்ன வேலை இருக்கின்றது? நம்பி இதன் அளவில் உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய கவனத்தையும் அது விளைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தையும் பார்ப்பதை தவிர்த்து நீங்கள் எதனை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள், எந்த பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டால் நிச்சயமாக நான் புறப்பார்வைகளின் பக்கம் திரும்பிவிட்டேன். அகப்பார்வையில் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த உணர்வை நான் தவறிவிட்டேன். உணர்ந்து வாழக்கூடிய என்றென்றும் அந்த உணர்வுடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் தவறிவிட்டேன். இப்படி திரும்பங்கள். பெரும் கஷ்டத்தோடு தான் அந்த சத்தியத்தை நீங்கள் உணர்வீர்களா? சுகமாக வேண்டுமென்று சம்பாதித்த பிறகு கஷ்டங்களை, அதற்கு முன்பாகவே கவலை என்ற ஒன்று முன்னறிவிப்பாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறை பக்கம் திரும்பி அந்த சுகத்திலிருந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகத்திலிருந்து இனியும் எனக்கு சுகத்தினுடைய அளவீடு அதிகமாக வேண்டும் என்று விரும்புவீர்களா? எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? ஏன் பெரும் துன்பம் அடையும் வரை காத்திருந்து பின்னர் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன்? ஏன் ஏதாவது பெரும் கஷ்டம் ஏற்படும் பொழுது மட்டுமே திரும்புகின்றோம், நஷ்டமும் ஏற்பட்டு எனக்கு இழப்பும் ஏற்பட்டுவிட்டால் நிராசைப்பட்டு விடுகின்றோம் இறைவன் இல்லை என்று? மீண்டும் ஒரு துன்பம் வருகிறது, நீங்கள் இறைவனை திரும்புகின்றீர்கள். மீண்டும் நஷ்டம் ஏற்படுகின்றது, இழப்பு ஏற்படுகின்றது, நிராசைப்படுகின்றீர்கள். ஆனாலும் மீண்டும் ஒரு துன்பம் வந்தால் மீண்டும் இறைவனை இன்னைக்கு தான் வேண்டும். நான் நிராசைப்பட்டு விட்டேன், இழப்பு நிகழ்ந்து விட்டது, அவனை அழைத்தேன், அவனின் அழைப்புக்கு எனக்கு செவிசாய்க்கவில்லை என்பதன் காரணமாக நான் இறைவனை மறந்துவிடுவேன், நான் மறந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மேலும் மேலும் அடுக்கடுக்கான சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கும். நாம் அவனை நம்பி அவனால் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வரையில் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கும். யாருக்கு நல்ல குணம் இருக்கிறதோ, சத்தியத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு, அவர்கள் என்றாவது ஒரு சமயத்தில் நிராசை பற்றி நிராகரிக்கக்கூடிய அந்த பாணியிலிருந்து மாறி இறைவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சமாதானம் அடைந்த நிலையில் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்குமானால் அடுக்கடுக்கான சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அவனை முழுமையாக நன்றி ஏற்று இறுதி மூச்சு வரையில் அவனை தவிர இறைவன் இல்லை என்று நீங்கள் ஏற்கும் வரையில் இது புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் என்ற புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதனை விட்டு நீங்கள் ஒரு காலம் நகர முடியாது. அந்த உணர்வுக்கு நீங்கள் இப்பொழுது மதிப்பளியுங்கள். நன்மையை விரும்புங்கள். நீங்கள் நன்மையை செய்ய முடியாது. ஓர் உலகத்திற்கு நன்மை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து ஏதேனும் ஒன்றை நீங்கள் சுகமாக்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. என் அறிவு முற்றுக்கு வந்துவிட்டது, அதற்கு முற்றுப்புள்ளி என்ற ஒன்றை நாம் வைக்கும் வரையில் நமக்கு சோதனை உண்டு. என் அறிவை கொண்டு நான் வாழ முடியாது, என் அறிவை கொண்டு கவலையும் மிஞ்சுகின்றது, நாளைய வாழ்க்கையில் இந்த அறிவை கொண்டு வாழ முடியாது என்று. இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்களிலிருந்தும் விடுவு கிடையாது, ஏனென்றால் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் நீ பிழைக்க மாட்டாய், அல்லது இந்த நோய் சுகமாகாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றேன். அதனை நான் நம்பியதன் கேடு. அறிவை நம்புவது அழிவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பாதையாகும். எனக்கு நானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பாதை பக்கம் திரும்பிவிட்டேன். அறிவை நம்பி நான் வாழும் பொழுது அறிவு ஒரு துர்ச்சகனம், அதற்கு இன்னும் வளரக்கூடிய தேவை இருக்கிறது. என்றென்றும் அந்த அறிவு நான் முழுமையாக வளர்ந்து விட்டேன் என்று சொல்வதற்கில்லை. அறிவு இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும், இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும். உலகம் அறியும் நாள் வரையிலும் அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு ஞானம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று. அறிவு போதுமா வளர்ந்தது என்று கேட்டால் நிச்சயமாக போகாது. நாளைக்கு இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவு வளர்ந்துடுமா என்று கேட்டால் அப்பொழுது இருக்கும் அறிவும் போதாது. உலகம் அடைய நாள் வரைக்கும் போதாதுதான். இந்த ஞானத்தை கற்பித்தது யார்? இது உண்மையா அல்லது பொய்யா? அறிவு என்றென்றும் வளர வேண்டும் என்று அந்த ஞானத்தை கற்பித்தது யார்? எப்பொழுதுமே அறிவு வளர்ந்து கொண்டிருக்கும் என்று அதை கற்பித்தது யார்? ஏன் இதை கற்பிக்கப்பட்டது? இந்த அறிவை கொண்டு என்றென்றும் அறைகுறையாக வாழாதீர்கள். உள்ளத்திற்குரிய எண்ணங்கள் நான் அமைத்தது, அந்த எண்ணத்திற்கு ஒரு எண்ணத்திற்கு உங்களுடைய அறிவு அனைத்தும் எக்காலத்திலும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒன்று கூட இணைந்தாலும் சரி, இங்கு இருக்கக்கூடிய ஒரு சுகத்திற்கு அவை உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. சுகம் வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு, சுகம் வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு நீங்கள் பதிலளிப்பீர்களானால், என் இறைவனே, அறிவின் பாதையிலிருந்து ஞானங்களின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த சத்திய பாதையை எனக்கு நீ அறிவிப்பாயாக. நேர் வழி உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. எந்த பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இறைவன் வேண்டுமா, அதாவது இறை உணர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். உங்களுடைய குணங்களில் நலன்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உடல் நலனை பற்றி கவலைப்படாதீர்கள், அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. உயிரோட்டம் வேண்டும் அந்த உடல் உறுப்புகளுக்கு, அது வாழ்வதற்கு. உயிரோட்டம் இல்லை என்றால் சாகும், அடியும், அடிந்து கொண்டு வரும். அந்த அடிவை அது எதிர்நோக்கும் பொழுது அதுக்கான கஷ்டங்களும் துன்பங்களும் அதற்கு உண்டு. அழிந்து வரக்கூடிய நிலையில் நான் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிச்சயமாக அனுபவிப்பேன். உடல் சமாதானமாக, உங்களுடைய உள்ளத்திற்கு சமாதானமாக இயங்க வேண்டும். உடல் உள்ளத்திற்கு விரோதமாக இயங்கக்கூடாது. உடலில் உணர்ச்சி இருக்கின்றது, அந்த உணர்ச்சிகள் கூறுகின்றன, இந்த உணர்ச்சிகள் எனக்கு பிடிக்காது, சுகமாக வேண்டும், சுகமான உணர்வாக அமைய வேண்டும். இது மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. மனம் ஏற்கனவே இறைவனுடைய வாக்களை கொண்டிருக்கின்றது, நன்மையை விரும்புங்கள், தீமையை விளக்குங்கள். சுகம் ஆகாது என்ற அந்த ஒரு எண்ணத்தை விளக்கிக் கொள்ளுங்கள். சுகமாக வேண்டும் என்ற ஞானம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, அதன் சுகம் சார்ந்துவிடுங்கள். இதுவரையில் நீங்கள் அந்த எண்ணத்தின் பால் இல்லாமல், இறைவன் விதித்திருக்கக்கூடிய அந்த உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருக்காமல் இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். என்றென்றும் இது இருக்கும் என்று, என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் தேவையாது நினைத்திருக்காது. ஆனால் நாம் அதை மறந்துவிட்டவர்கள் ஆகியிருந்தோம். என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும் என்று இறைவன் கூறியதை நீங்கள் நினைவு கொண்டவர்களாக, அந்த உணர்வில் நீங்கள் கிடைத்தவர்களாகவும், அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய உள்ளட்சியம் கொண்டவர்களாகவும், இது எங்கேயாவது தவறுமானால் இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய குணத்தின் நலன்களின் கேடுகள் அந்த தவறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. நான் பராமுகமாக இருந்துவிட்டேன், காரணம் என் மனச்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். உடல் சுகத்திலும் இறை பயத்திலும் இறைவனுக்கு நெருக்கமாக ஆக வேண்டும், இன்னும் அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை. இருப்பதை அனுபவித்துக் கொண்டிருந்தால் போதும் என்ற எண்ணம் நிச்சயமாக இறைவனுக்கு வருத்தத்தை கொடுக்கும். இன்னும் அழகான வாழ்க்கை வேண்டும் என்றால் நன்மையை விரும்பும் பொழுது தீமைகள் எப்பொழுதுமே நம்மை தீண்டாது. எனவே நன்மைகளுக்கு மேல் நன்மைகள், இறைவன் எல்லை இல்லாதவன் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அனைத்து எல்லைகளுக்கும் அப்பால் கணக்கில்லாத நன்மைகளை கொண்டிருக்கின்றான் என்பதை அறியும் பொழுது அந்த ஞானங்களுக்கு மதிப்பளிக்கிறோமா? நான் இல்லை, இன்னும் அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதிலாக இன்னும் கேடான வாழ்க்கை தான் நமக்காக இருக்கிறதோ என்று சோர்ந்து போய் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, இதுக்காகவா அந்த மனதை கொடுத்தேன்? எனக்கு விரோதமான எண்ணத்தை எப்படி நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் இறை உணர்வோடு இல்லை, எனவே எனக்கு இறைவனும் இல்லை. நான் என்னுடைய இறைவனுடைய தியானத்தில் இருந்தும் நான் விலகிவிட்டேன். எனவே என் இறைவன் மீது சத்தியமாக நான் இறைவனை மறந்தவர்கள், இறை உணர்வை மறந்தவர்களாகிவிட்டேன். இப்பொழுதும் கூட இருக்கக்கூடிய நோய்கள் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது தவறு. இருக்கக்கூடிய சுகத்தில் அதிகமாகுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களிடம் நோய்களும் இருக்கின்றன, கஷ்டங்களும் இருக்கின்றன. இந்த நிமிடம் நீங்கள் சுகமாக்கிக் கொள்ள வேண்டும், அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். நான் நோயாளி என்று அந்த கெட்ட வார்த்தையை கூறக்கூடிய இந்த சைத்தான்களை, டாக்டர்களை நம்பாதீர்கள். அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது, இது முற்றி போய்விடும், நீங்கள் இறந்து போவீர்கள். டயபெட்டிஸ் நோய் இருக்கிறது, டாக்டர்கள் முற்றி போகணும் சொல்றாங்களா சரியா போகணும் சொல்றாங்களா? இன்னும் பகிரங்கமாக அப்பட்டமான பொய் கூறுவார்கள். நாங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருவோம், கண்ட்ரோலில் வச்சா இன்னைக்கு நான் ஆரம்பிக்கக்கூடிய மருந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அதே அளவு மருந்துல தான் நிற்கணும், ஜாஸ்தி ஆகக்கூடாது இல்லையா? மருந்துடைய அளவு ஜாஸ்தி ஆகக்கூடாது தானே? 10 வருஷம் ஆனாலும் சரி அதே அளவு தான் இருக்கணும், மருந்துகள் ஜாஸ்தி ஆகக்கூடாது தானே? ஆனால் என்ன ஆயிடுச்சுக்குது, கடைசியில் இன்சுலின் போடணும், அதுவும் வேலை செய்யாது, கிட்னியை மாற்றணும். இதுக்கு பேர் கண்ட்ரோலா. இன்னைக்கு 30 வயசுல நான் டயபெட்டிஸ் வந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னா அப்பதான் ஆரம்பிக்குது, பார்டர் லைன் ஆரம்பிக்க கூட இல்லை. அதனுடைய அடையாளங்கள் தெரியுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் போகும் பொழுது அன்னைக்கு கொடுக்குற மருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மருந்து கேட்காது, 15 வருஷத்துக்கு அப்புறமா இன்சுலின் போடணும். இது உண்மையா இல்லையா? அறிவு என்பது பொய்யை மட்டுமே, ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மருத்துவ அறிவை போன்று ஒரு இறை துரோகமான, பகிரங்கமான இறை துரோகமான ஒரு கெட்ட அறிவை நாம் இதுக்கமே சந்திக்க முடியாது. நாம் இறைவனை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவின் கேடுகளிலிருந்து நாம் விலக வேண்டும். பொதுமக்கள் எதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அதை விட்டு விலகுங்கள். இறைவனரின் பக்கம் பிபி இருக்குது சுகமாயிருன்னு சொல்றாங்களோ சுகமாகாதுன்னு சொல்றாங்களோ கண்ட்ரோல்னு சொல்றாங்களோ, சுகம் ஆகாதுங்கிறது கரெக்டு, இருக்குதுங்கிறது கரெக்டு, கண்ட்ரோல் வைக்கணும்னு சொல்றது பொய். இப்படியுமா பொய்யை கொண்டு வாழக்கூடிய ஒரு இனத்தனமான வாழ்க்கையை இந்த மருத்துவ உலகம் கொண்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று ஆக்கிக்கொண்டோமே, இது எதுவரை தெரியுமா? இறைவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது, நிச்சயமாக இறைவன் உங்களை சோதனைக்குண்டாக்குவதெல்லாம் நீங்கள் நல்லறிவு பெறும் பொருட்டே, சிந்தித்து உணரும் பொருட்டே. அந்த சோதனை உங்களுக்கு ஓரளவுக்கு வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனினும் எவரொருவரும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த வேதனையை நான் கொடுக்க மாட்டேன். யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நிச்சயமாக நான் வேதனையை கொடுக்க மாட்டேன். இது சத்தியம். ஞானங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த புத்தகத்திலிருந்து தான் அதனை உணர முடியும். ஆனால் என் மனதின் பதற்றத்தின் காரணமாக, பொறுமையின்மையின் காரணமாக இது எப்பொழுது சரியாக போகுமோ தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது அவ்வளவு துன்பத்தையும் சேர்த்து ஒரே நாளில் நான் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உண்டாக்கப்படுகின்றேன். டாக்டர்களை நான் நம்புகின்றேன், நீ சுகமாக்கு என்று. ஆனால் சுகமாக வேண்டும் என்று கூறியதோ இறைவனுடைய வாக்கு. இறைவனுடைய வாக்குக்கு டாக்டர்களிடம் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய சக்தி, மகாசக்தி இருக்கிறது என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். இதைவிட இறைவனை இழிவுபடுத்துவதற்கு என்ன இருக்கிறது? பெரும் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் இப்பொழுது, அதாவது தாங்க முடியாத கஷ்டத்திற்கு மேலாக எனக்கு ஒரு உடல் உபாதை கஷ்டம் வந்துவிட்டால் இந்த துன்ப நிலையின் போதுதான் நான் இறைவனை அழைக்கின்றேன். தாங்கக்கூடிய கஷ்டம் இருக்கும் வரையில் நான் டாக்டரிடம் சென்று கொண்டிருக்கின்றேன். டாக்டர் தான் இந்த மருந்தை கொடுத்து ஓரளவுக்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அந்த கெட்ட வார்த்தையையும் நாம் மனிதனிடையே பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் சரி, தாங்கக்கூடிய அளவில் இருக்குது, இங்கே உணர வேண்டும், இறைவன் அதை கட்டுப்படுத்தியிருக்கின்றான், சுகமாக்கி விடுவான். நான் இறைவனுடைய அந்த சக்தி மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவின் சக்தியோடு இணையாக்குவது பெரும் நஷ்டத்தை எனக்கு விளைவிக்கும் என்று இப்பொழுது பயப்பட வேண்டும். இறைவனுடைய சக்தியானது, இறைவனுடைய ஞானமானது முழுமையானது. ஆனால் மனிதனுடைய அறிவு அரைகுறையானது என்பதை நாம் ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கின்றோம். இந்த அரைகுறை மனிதர்களை நம்புவது நிச்சயமாக கூடாது. தெளிவான வேத வாக்கு, தெளிவு இல்லாத ஒன்றை நீங்கள் பின்தொடரலாமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? எதை பற்றிய அறிவு இல்லையோ அதனை நீங்கள் பின்தொடரலாமா கேட்டால் அந்த ஞானங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து அறிவிக்கூடிய பதில் என்ன? கூடுமா கூடாதா? ஆகுமா ஆகுமானது இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஆகுமானதில்லை. எதை பற்றிய அறிவில்லையோ, எதை பற்றிய தெளிவில்லையோ, எதை பற்றிய முழுமையை யாரிடம் இல்லையோ அவர்களை பின்பற்றுவது பெரும் கேடு என்பது தெரியும். இது சத்தியம்தானே? இதை படிக்க வேண்டுமா அல்லது உணர வேண்டுமா என்று கேட்டால் இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் உணர வேண்டும். முழுமையாக ஞானங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். தெளிவான அத்தாட்சிகள் உங்களுக்கு உண்டு. அந்த அத்தாட்சிகள் பார்த்துத்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஞானங்களால் நாம் உணர முடியும். பார்ப்பதற்கு முன்பாகவே இவர்கள் நல்லறிவுடையவர்கள். தெளிவில்லாதவர்களை பின்பற்றலாமா என்று கேட்டால் பார்த்து அவங்க பின்னாடி போய் அவங்க சொன்ன வழியை கேட்டு அனுபவிச்சு படாத பாடுபட்டு பிறகு நாங்கள் நம்ப வேண்டுமா? அதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக அதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு எப்படி நீங்கள் பொதுமக்களை பின்பற்றினீர்கள்? மருத்துவ அறிவு என்பது வளர வேண்டிய ஒரு அறிவு, அதற்கு போதுமான அறிவோ ஞானமோ கிடையாது, தெளிவில்லாதது, குழப்பத்திற்குள்ளாகக்கூடியது, பெரும் பொய்யை கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாற்பயங்கள் அவ்வளவும், அதனுடைய கோட்பாடுகள் அவ்வளவும், அதனுடைய செயல்பாடுகளோ விரும்பத்தக்கதாக இல்லை. இவ்வளவும் தெரிந்த பிறகும் இவர் என்னை காப்பாற்றுவார். இப்பொழுது புத்தகத்தின் பக்கம் வாருங்கள். காப்பாற்றுவார் உயிரை, அப்படித்தானே? இந்த புத்தகத்தின் பக்கம் வாருங்கள். சாட்சியங்கள் அச்சாட்சியங்கள் இடையே இருக்கின்றது. உயிரை காப்பாற்றுவர் என்பதுதானே காப்பாற்றுவர் என்பதற்கான பொருள். டாக்டர்கள் உயிரை பற்றி அறிந்தவர்களா? அவர்கள் படைப்பவர்களா உயிரை? அவர்கள் பாதுகாப்பவர்களா உயிரை? உயிர் என்ன என்பது யாருக்காவது தெரியுமா? பார்த்திருக்கின்றார்களா? பார்க்கக்கூடியதை மட்டுமே, இந்த கண்களை, புற கண்களை கொண்டு மட்டுமே பார்க்கக்கூடிய அறிவு. அகக்கண்ணை பார்க்க முடியுமா? அகக்கண் என்ற ஒன்று, கண் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுக்காக கற்பிக்கப்பட்ட அந்த ஞானங்கள் மிகுந்த அந்த மொழி யாரால் கற்பிக்கப்பட்டது? அகப்பார்வைக்கான மொழி இறைவனால் கற்பிக்கப்பட்டது. புறப்பார்வையை கொண்டு உங்களுக்கு வடிவங்களாக கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவு உருவ வழிபாடு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் வைத்து அந்த பெயரை வடிவமைப்பதற்கு ஒரு மொழியையும் அமைத்து அந்த மொழிக்கு வடிவம் கொடுத்து அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் கற்றறிந்தவன், மொழியை கற்றறிந்தவன், மொழியிலிருந்து நான் இன்னும் கற்பித்துக் கொண்டிருப்பேன் எனக்காக வேண்டி. ஆனால் மொழியே இல்லாமல் உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் சாட்சியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அறிவு என்பது வளர வேண்டியது அறைகுறை. அந்த அறைகுறை தெளிவற்ற ஞானங்கள் சுத்தமாக இல்லாத அந்த அறிவை பின்பற்ற வேண்டாம். நான் கூறக்கூடிய என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றன இல்லையா? இப்பொழுதும் சுகம் அளிக்க வேண்டுமா? உங்களுடைய தீமைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லது தீமைகளை மட்டும் நீக்க வேண்டுமா? உதவி என்பது அதிகமான சுகம் வேண்டும். இந்த கை வலிக்குதுன்னு சொன்னா இந்த கை கொண்டு அமுக்கணும், இந்த கைக்கு பிராணி வேணும் அமுக்கிறதுக்கு. ரெண்டு கையும் போச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமாக உங்களை அனுபவிக்க செய்கின்றன உங்களுடைய குற்றம், உங்களுடைய கஷ்டங்களை, அல்லது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில கஷ்டங்களை மட்டும் அனுபவிக்க செய்கின்றன. உங்களுக்கு நன்மைகள் அதிக வேண்டுமா, அதிகமாக வேண்டுமா தீமைகள் நீங்குவதற்கு, அல்லது தீமைகளை மட்டும் நீக்கிக் கொள்ளப் போகின்றீர்களா என்று கேட்ட உங்களுடைய பதில் என்ன? இந்த புத்தகத்திலிருந்து சாட்சியமாக சொல்ல வேண்டும். உங்களுடைய நல்லெண்ணம் என்ன கூறுகின்றது? நீங்கள் ஒரு நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நோய் நீங்க வேண்டுமா அல்லது உங்களுடைய சக்தி பெருக வேண்டுமா? நன்மைகள் பெருக வேண்டும். நன்மைகளுக்கு முன்னால் நோய் நிற்காது. என்னுடைய உடலில் ஒட்டுமொத்தமைக்கும் சக்தி குறைந்து ஒரு பகுதியில் அது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் மற்ற பகுதிகளில் விகசிக்கிற பருவதற்கு முன்பாக நீங்கள் நன்மைகளில் அதிகமாகுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். சுகத்திற்கு மேல் சுகம் வேண்டும். இன்றைய வாழ்க்கைக்கு மேல் நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். இனியும் நல்ல வாழ்க்கை வேண்டுமா? ஆம் வேண்டும். நல்ல சுகம் வேண்டுமோ? ஆம் வேண்டும். இன்னும் அதிகமான உயிரோட்டமுள்ள சக்தி வேண்டுமா என்று கேட்டால் ஆம், உயிரோட்டமுள்ள சக்தி வேண்டும். ஆகையால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுகமும் அந்த சக்தியும் நமக்கு போதாது இல்லையா? ஆம், போதாது. இனி இந்த சக்தியை எங்கிருந்து நீங்கள் பெறுவீர்கள்? உயிரோட்டமுள்ள உணவில் இருந்தா, உயிர் இல்லாத மருந்துகளிடம் இருந்தா? ஏற்கனவே டாக்டர்களை நம்பக்கூடாது. அறிவு என்ற ஒன்றை கொண்டு வாழக்கூடிய அவர்களுக்கு அறிவு வளர வேண்டும். ஆகவே தெளிவற்றவர்களும் அறைகுறை அறிவு குறைத்தவர்களும் என்று நிரூபணமாகிவிட்டது உங்களுடைய உள்ளத்தின் சாத்தியத்தை கொண்டு, இந்த புத்தகத்தின் சாத்தியத்தை கொண்டு. ஞானமிக்க இங்கு உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது. மனதில் அந்த சத்தியம் நிறைவேறி இருக்கின்றது. சரி தவறு என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த சக்தியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனதில் நிலை கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இறைவனை நம்புவது உண்மையானால் இங்கு சத்தியத்தை சீர்தூக்கி பாருங்கள். அசத்தியம் என்று தெரியும் பொழுது விலகுங்கள். இது நான் இறைவனை வழிபடுகின்றேன், இறைவனை நான் சார்ந்தவனாக இருக்கின்றேன், இறைவனை நான் பின்பற்றுகின்றேன் என்பதற்கான பொருள். வழிபடுதலும் வழிபாடு நடத்துவதும் இங்கு. ஞானங்களுக்கு வழிபட்டேன், அதனையே வழிபாடாக ஏற்றுக்கொண்டேன், என்னை நேர்வழியாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி அதிலிருந்து என்னை தடுப்போர் எவரும் கிடையாது. ஊர் உலகம் அப்புறவேலும் சேர்ந்து டாக்டரிடம் வா என்று சொல்லி கூப்பிட்டாலும் சரி, ஒரு காலம் இல்லை. அறிவில்லாத இந்த சமூகத்திடம் என்னை பாதுகாத்துக் கொள்ளவேன் என்று நீங்கள் இரண்டு பக்கம் திரும்ப வேண்டியிருக்கிறது. ஞானங்கள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. அந்த ஞானங்களிலிருந்து ஒருபோதும் விலகிவிட வேண்டாம். உங்களுடைய பார்வை வெளிப்புற பார்வையாக அமைந்துவிட வேண்டாம். இங்கேயே தங்குங்கள். அகப்பார்வையோடு சத்தியத்தோடு கலந்துவிடுங்கள். இப்பொழுது உங்களுடைய எண்ணங்களில் பலவிதமான உபாயங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவரை பார்க்கலாமா, அல்லது யாரிடமாவது உதவி தேடலாமா, இந்த மாதிரி நோய்களை குணமாக்கியிருக்கிறார்களா என்று அவர்களிடம் சென்று நாம் உதவி தேடலாமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். யாரொருவரும் ஒரு நோயை குணப்படுத்திவிட்டதாக இருந்தால் அதே போன்று இன்னொரு நோயை குணப்படுத்த முடியாது. அது தான் குணப்படுத்தி விட்டதாக கூறுவார்கள். அப்படியானால் எல்லோருடைய நோய்களையும் குணப்படுத்திவிடுவீர்களா என்று கேட்டால் பதில் இருக்காது. பெருமை கொண்ட மனிதர்கள், அவர்கள் குணமாகியது இவர்களின் காரணமாக அல்ல, அவர்கள் கொண்டிருந்த அந்த தருணத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நோயாளி கொண்டிருந்த நம்பிக்கை, சுகமாக வேண்டும் என்ற அந்த ஞானத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உயிரோட்டத்தை பெருக்கியது. அந்த உயிரோட்டத்தில் எந்த நோயும் தங்க முடியாது. உங்களுடைய முகங்களில் கவலை இருக்கும் பொழுதெல்லாம் இறைவன் குறிக்கொண்டிருக்கக்கூடிய ஞானங்களில் குறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அச்சாட்சியை பார்க்கும் விதமாக உள்ள வாழ்க்கையை ஆதரவோடும் ஆசையோடும் முன்னோக்கவில்லை. அழகான வாழ்க்கை எனக்கு உண்டு, எனக்கு இன்னும் சுகமான வாழ்க்கை உண்டு, அறிவிக்கப்பட்டு விட்டது, இது சத்தியம், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்ற வார்த்தைக்கும் நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள் என்ற வார்த்தைக்கும் இதில் சத்தியம் அசத்தியம் எப்படி பார்ப்பது என்றால், இதில் நியாயம் இல்லாதது எது, நியாயமானது எது? நீங்கள் அடித்து போவீர்கள் என்பது நியாயமான வார்த்தையா, அழகான வார்த்தையா, அல்லது நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள் என்று கூறுவது சத்தியத்தின் அடிப்படையில் உள்ள அழகான வார்த்தையா? எது நியாயமானது, எது அநியாயமான வார்த்தை? நீ நாசமா போவேன்னு சொல்றது அநியாயமான வார்த்தையா, நீ சிறப்பாக வாழ்வேன்னு சொல்றது நியாயமான வார்த்தையா? எது இங்கு அறிவிக்கிறது? இந்த புத்தகத்தின் மீது நிலைத்திருங்கள். இந்த புத்தகத்திற்கு இணையாக எந்த புத்தகமும் கிடையாது. இறைவனுடைய ஞானங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன. முழுமையான ஞானங்கள், தெளிவான உங்களுடைய பாதை இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அவனை நீங்கள் அறிய வேண்டும் தானே? ஆம், அறிய வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் படைப்பாளன். இன்னும் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தூய்மையாளன். அவனுடைய வாக்கு உண்மையானது. அப்படியென்றால் வாக்கு இங்கு இருக்கிறது. இது உண்மையாகிவிட்டால் நீங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று அறிந்து கொள்வீர்கள் தானே? ஆம், அறிந்து கொள்வேன். அதனை நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாத பார்த்திருக்கின்றேன். பிறகு எப்படி தவறினீர்கள்? மீண்டும் உருவ வழிபாட்டப்பட்டோம். அருவமான அந்த இறை வாக்குகளை விட்டு உருவத்தின் அடிப்படையில் எப்படி நாம் சீர்குலைந்தோம், சீரடைந்தோம், மனிதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நான் இறைவனை பார்த்தேன் இப்படித்தான் என்று மனிதனை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுடைய புத்தகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நான் பேசுகின்றேன். ஞானங்கள் புதைந்த இந்த புத்தகம், உங்களுக்கான அத்தாட்சிகள், கேள்விகளுக்கான பதில் வரும் பொழுது ஞானங்களும் வரும். அந்த ஞானங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான வழிகாட்டுகளாக அமையும். ஞானங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பொருத்தத்திற்கும் நான் நம்பிக்கை கொள்வதற்கும் சத்தியமான ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற தேவை, மற்ற எதுவும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வானங்கள், பூமி, இந்த எண்ணம் இருக்கின்றது. இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? நான் இல்லை, முதலில் அவ்வளவுதான். அதென்ன? இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் முதலாவது என்னுடைய பெருமை நீங்க வேண்டும். நான் படைக்கவில்லை. ஒவ்வொருவரும் 800 கோடி மக்கள் இருந்தாலும் சரி, அவ்வளவு பேரும் கூற வேண்டிய வார்த்தை ஒன்றுதானே, நான் படைக்கவில்லை. அப்படி என்றால் யார் படைத்தது? எனக்கு மேலாக ஒரு சக்தி. எனக்கு மேலான சக்திகள் சொல்வாங்களா, எனக்கு மேலாக ஒரு சக்தி சொல்வாங்களா? உங்களுடைய உள்ளம் புரிகின்றது ஒரு சக்தி. அப்படியானால் இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு மேலான ஒரு சக்தி, நான் இல்லை. இது எல்லோருக்கும் பொருத்தமான வார்த்தை. அவ்வளவு பேரும் இதைத்தான் கூற வேண்டுமே தவிர, நான் படைத்தேன் என்று எவராது கூறுவார்கள் என்றால் நிச்சயமாக அவர் மனம் குற்றியவர். நீங்கள் படைக்காத ஒன்றை நீங்கள் அறிய முடியுமா என்று கேட்டால் பதில் என்ன? அறிய முடியாது. அதை நீங்கள் உருவாக்கி விடுவீர்களா? எப்பொழுதாவது அறிவு இருந்தால் எனக்கு எப்படி படைக்கப்பட்டது என்று தெரியும் என்று அவர்கள் கூறுவார்களானால் இப்பொழுது படைத்து காட்ட முடியுமா? முடியாது. பொய்யர்கள். உங்களுடைய ஜியோகிராபி அவ்வளவும் பொய். நாங்கள் அறியாத ஒன்றை, தாங்கள் அறியாத ஒன்றை அறிந்து போதை போன்று இது ஒரு படிப்பு என்று உங்களுக்கு அறிவித்து அதை குழந்தைகளுக்கும் கற்பித்து இதுதான் பூகோளம், இப்படித்தான் பூகோளம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது இத்தனை மைல் தூரத்தில் இருக்குது, அத்தனை மைல் தூரத்தில் இருக்குது, இது சுத்திட்டு இருக்குது, இது பழக்கி வச்சுட்டு இருக்குதுலாம் யாருக்கு தேவை? அதனுடைய பலன் என்ன எனக்கு? அதனை நான் எப்படி கையாளுவது? அதனை படிப்பின் ரகசியம் என்ன? அதற்கும் இந்த ரகசியத்திற்கும் மறைவாக இருக்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கும் என்ன பொருத்தம்? இதையெல்லாம் யார் கற்பிப்பது? பொருளாக பார்த்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு மைல் அது விட்டம் இருக்குது, இவ்வளவு சுற்றாவு இவ்வளவு வயசு குத்துது, இவ்வளவு தூரத்து இருக்குது, இதெல்லாம் முக்கியமா? அதனை நான் கையாளுவது எப்படி என்பது முக்கியமா? மறைவான அந்த சத்தியத்தின் சக்தியின் அடிப்படையில் கையாள வேண்டும். இத்தனை தெய்வங்கள் இருக்கின்றன, இந்து தெய்வங்கள், முஸ்லீம் தெய்வங்கள், கிறிஸ்தவ தெய்வங்கள் என்று நாம் வச்சிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஆலயங்கள் இங்குதானே, பூமி அடிப்படையை ஒட்டி கட்டிடங்களாக நாம் அமைத்திருக்கின்றோம். எங்கும் கூட பேசிக் கொண்டிருப்பது யார்? அந்த சக்தி மகாசக்தியா, ஒரே சக்தியா, அல்லது வேறு எதுவுமா? சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் ஆம் என்று உணரக்கூடிய அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்கள். இதை உங்களுக்கு ஆம் என்று சொல்ல செய்தது யார்? ஒரே ஞானம்தான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது, மாற்று கருத்துக்கிடமில்லை. உங்களுக்காக இந்த சத்தியத்தையும் இந்த உண்மையையும் இந்த உயர்வையும் கொண்டு இங்கு எப்பொழுது தங்களை செய்து உங்களுடைய சிந்தனையை அதன் மீது அமைத்திருப்பது யார் என்று கேட்டால் அந்த ஒரே சக்தி தான். இங்கு நான் இறைவனை சந்திக்க வேண்டும், இங்கு நான் இறைவனை தரிசிக்க வேண்டும், இங்கு நான் இறைவனை அஞ்ச வேண்டும். பயபக்தியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டால் ஆ, நான் பயபக்தியாளனாக இருக்க வேண்டும். பயம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டதா அல்லது கட்டிடங்களுக்குள் நான் பயப்பட போகின்றேனா? நீங்களாக அமைத்துக் கொண்ட கட்டிடங்கள் இருக்கின்றன, ஆலயங்கள் என்று உள்ளட்சம் வேண்டுமா அல்லது வெளியேற்றம் வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் உள்ளட்சம் வேண்டும். எங்கு நான் இறைவனை பயப்பட வேண்டும், வேறு எங்கும் இல்லை என்பதை உங்களுடைய மனம் அறிகிறது. எனினும் நான் மனிதர்களை பின்பற்றுகின்றேன், பெரும்பான்மையான மனிதர்களை நான் பின்பற்றுகின்றேன். அதில் உண்மை இருக்கும் போலும் அதை விட்டுவிட்டால் ஏதும் நகர்ந்துவிடமோ, ஏதும் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுமோ என்று பயப்படுகின்றேன். அவ்விதமாக அல்ல. உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக நீங்கள் இருங்கள், அவனுக்கே உள்ளட்சம் கொள்ளுங்கள். மனதின் சாட்சியம் தவறு செய்யும் பொழுது ஆம் தவறு செய்கின்றேன் என்பதை அறிவிக்கின்றது. அப்பொழுதே பணிந்துவிடுங்கள், என் இறைவனை நீ மன்னிப்பாயாக என்று எங்கே கேட்கின்றேன். அந்த நிமிடமே குறிப்பிட்ட தருணத்தில் நான் தவறும் பொழுது, தவறை எனக்கு எடுத்துரைக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இனியும் கவனத்தோடு நான் என்னுடைய பேச்சுக்களிடம் என்னுடைய எண்ணங்களிடம் இருக்க வேண்டுமா, அல்லது ஏனோ தானோ என்று மேம்போக்காகவும் மனம் ஈடுபடாமலும் என்னுடைய அலட்சிய போக்கிலும் பராமுகமாகவும் நான் இருந்து விடுவேனா என்று கேட்டால் அவ்விதமாக இருக்க நிச்சயமாக நமக்கு அனுமதி இல்லை. உள்ளட்சம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த மூச்சிலும் நான் தவறும் பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், தவறு செய்கின்றீர்கள். வேறு யாரும் அறிவிக்கவில்லை. மகா ஞானம் மிக்க அந்த மகத்தான பேரறிவாளன் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், தவறு செய்கின்றீர்கள். இப்பொழுதும் நான் பேசுவதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று மனதில் ஒரு எண்ணத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். வழி நடத்து இறைவனே என்று தெளிவான பேச்சை கொடு என்று நான் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் தான் பேசுகிறேன். நான் பேசக்கூடாது, என் இறைவன் அனுமதித்த பிரகாரம் நான் பேச வேண்டும். எவ்வளவு அனுமதித்திருக்கிறான் அதற்கு மேலாக இல்லை. திறமை கொண்டு பேசக்கூடாது. அறிவாற்றல் மிக்க இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய தெளிவின் மீது இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆனால் தெளிவு இல்லாத போது எனக்கு நானே குழப்பிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குழப்பத்தை உண்டாக்கியமைக்காக என் மீது கேடு ஏற்படும். நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த பூமியை படைத்தவன் யார் என்று கேட்கும் பொழுது இறைவன் என்று கூறினீர்கள். வானத்தை படைத்தது யார்? எனக்கு மேலே ஒரு சக்தி என்று கூறினீர்கள். மேலேயும் வானம் இருக்கிறது, இந்த வானத்தை படைப்பது யார்? அதே சக்தி தானா வானத்திற்கு வேறு சக்தியா? எனக்கு மேலான ஒரு சக்தி முதலில் நான் படைக்கவில்லை என்பதை அறிய வேண்டும். இன்னொரு படை மக்களும் நான் படைக்கவில்லை, இது சத்தியமானது. எனவே அவர்கள் அறிவில்லாதவர்கள், இதை பற்றி பேசுவதற்கு தகுதியும் இல்லாதவர்கள். இவ்விதமாக படைக்கப்பட்டிருக்கலாம், அவ்விதமாக படைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுவதெல்லாம் நிச்சயமாக கற்பனையும் பொய்யும் வீணானவையுமே. தெளிவிருந்தால் பேச வேண்டும், அப்படி இல்லை என்றால் பேசக்கூடாது. நான் படைக்கவில்லை, எனக்கு தெரியாது, நான் அறிவற்றவன் என்ற அந்த பணிவு வேண்டும். அப்படியான படைத்தது யார்? பூமிக்கு யார் இறைவனோ அவனே வானங்களுக்கும் இறைவன். அப்படித்தானே சூரியனுக்கு ஒரு இறைவன் வைத்திருக்கின்றோம், சூரிய பகவான் என்று. காற்றுக்கு ஒரு இறைவனை வைத்திருக்கின்றோம், வாயு பகவான் என்று. மழைக்கும் மேகங்களுக்கும் நாம் வைத்திருக்கின்றோம், வருண பகவான் என்று. நட்சத்திரங்களுக்கு பகவான் இருக்கிறதா? ஆகாயத்திற்கு பகவான் வைத்திருக்கின்றீர்களா? அது வேண்டாமா? என்னுடைய கற்பனை இறைவனை கற்பனை செய்வதிடம் பாதிலே நின்று விட்டது, அதுக்கு மேல் போக முடியாது. இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் பகவான் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு இறைவன் என்ற அந்த ஒரு வார்த்தை இதுவரையில் யாரும் கற்பிக்காத வார்த்தை அல்லாஹ் என்பதனுடைய பொருளாக இருக்கிறது. அந்த ஒன்று மட்டும்தான் வானங்களையும் பூமியைக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை நீங்கள் இப்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு உருவம் கிடையாது, ஞானங்கள், ஒட்டுமொத்த ஞானங்கள் வானங்களையும் பூமியையும் இணைத்திருக்கின்றது. மனதில் அருபமான எண்ணங்கள் உடலில் விளைச்சல்களாக அதனுடைய நன்மைகள், நம்பினால் நன்மை மற்றும் நம்பினால் வானங்களில் இருக்கிறது அருபமான சக்தி, அதிலிருந்து விளையக்கூடியது பூமியினுடைய விளைச்சல்கள், பார்க்கக்கூடிய அவ்வளவு பொருள்களும், இதனை நாம் நம்ப வேண்டும். வானங்களில் இருப்பது மனதில் மறைவான அந்த சக்திகள் மனதில் அமைந்துவிட்டன. வானங்களும் மனதும் ஒன்றாக இருக்கின்றது. வானங்களில் இருப்பவற்றையும் இந்த பூமிக்காக இன்னும் தன்னிடம் சக்திகளாக கொண்டிருப்பவற்றையும் அதிலிருந்து பூமியில் எவ்வளவு விளைந்திருக்கிறது என்பதையும் இறைவன் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். விரும்பங்கள் இன்னும் அதிகமான விளைச்சலை கொண்டு வருவான். உங்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படும் பொழுது விலைவாசி உயர்ந்துவிட்டது என்று கூறும் பொழுது இறைவன் வருகின்றான். நிச்சயமாக அந்த துன்பத்தை நீங்கள் அடையும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள், மகசூல்களை அதிகமாக்குகின்றான். யார் உங்களுக்கு இந்த விளைச்சலை அதிகப்படுத்தியது? உங்களுடைய உள்ளத்தின் புத்தகத்திலிருந்து பேச வேண்டும். இனி படிப்பறிவோ மக்களுடைய சொல்லறிவோ கூடாது, இறைவன் ஒருவன் தான் என்பதை இப்போது அறிய வேண்டும். வெங்காய விலை குறிவிட்டது, எல்லா விலையும் குறிவிட்டது, இப்பொழுது விலையை குறைத்தது யார்? விலையை குறைக்க சொல்லி போராட்டம் நடத்தினீர்களா, அல்லது தன்படுத்திருந்த ஆற்றலை கொண்டு அந்த விலைக்கு சக்தி இல்லாமல் ஆக்கினானா, அந்த விலை தேவையில்லை என்று ஆக்கினானா? அந்த நேரத்தில் விலை குறைந்த போது விலை குறைந்து விட்டது என்று கூறினீர்களே, இந்த விலையையும் குறைத்துவிடு என்று கேட்டீர்களா? இன்னும் உங்களுக்கான விளைச்சல்களை பெருக்கியிருப்பானே, கேட்டீர்களா? கேட்கவில்லை. ஏன்? கிடைத்த வரைக்கும் போதும், இனி பணத்தை கொண்டு வாழ்ந்துடுவேன், அந்த பணம் தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு, இன்னும் பெருக்க வேண்டும், இந்த பணத்தை எனக்கு செருப்பாக ஆக்க வேண்டும், அதை கிழித்து குப்பையில்பட வேண்டும் என்றும் அந்த பணம் என்ற ஒரு கேடு, பொருளாதார கேடு என்ற ஒன்று சூழ்நிலை எப்பொழுதும் என்னை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறதே, அதை நீக்கிவிட இறைவன் என்று கேட்டீர்களா? இல்லை. காரணம், நீங்கள் இறைவனை நம்பவில்லை, இறைவன் யார் என்பது தெரியவில்லை, இந்த புத்தகம் என்ன என்பது தெரியவில்லை, அவனை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே இன்னும் நெருக்கமாக அவனிடமாகவும் இன்னும் விளைச்சலை அதிகப்படுத்திக்கொண்டிருந்த எங்களை பாவங்களை மன்னித்துவிட என்று கேட்டீர்களா? இல்லை. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், உணவுக்கு விலை பேசக்கூடாது என்ற அந்த சத்தியத்தை விரும்புங்கள். உணவுக்கு விலை பேசக்கூடாத ஒரே அரசாங்கம் அமைவது என்றால் இறைவனுடைய அரசாங்கம் அமைய வேண்டும். இறைவன் உங்கள் ஒருவன் தான் உங்களுக்கு அரசன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவனை தவிர உங்களுக்கு அரசன் இல்லை என்பதை அறியுங்கள். வேறு யாரும் அரசன் இல்லை. யாரையும் நீங்கள் உங்களுடைய அரசர்களாக, உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைத்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன வேண்டாம், சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமை கொண்ட மனிதர்கள், ஒரு வித்தை வெடிக்க செய்வது நீங்களா? வானங்களை பார்த்து விட்டது, பூமியை பார்த்தாகிவிட்டது, இதை நான் படைக்கவில்லை. ஒரு தானிய மணியை நீங்கள் கொண்டு வர முடியுமா உங்களுடைய உயிரோட்டத்தின் அடிப்படையில்? அந்த தானிய மணிக்கு உயிர் வேண்டும். அந்த உணவை சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஞானங்கள் புரிகின்றன. உயிருக்கு உயிரளிக்கக்கூடியது உங்களுடைய உணவு. உணவு ஆதாரம் இல்லாமல் உயிர் ஆதாரம் இல்லை. இது ஞானங்களிலிருந்து கற்பிக்கப்பட்டதுதானே. இப்பொழுது உணவுக்கு பத்தியம் இடப்பட்டுவிட்டது. அந்த உணவை சாப்பிடும் பொழுது உயிரோட்டம் பாதிக்கப்படுகின்றது, உண்மைதானே? அப்படி என்றால் அந்த உயிரோட்டம் மிக்க உணவு உங்களுக்கு உயிரோட்டம் அற்ற உணவாக, மனிதர்களுடைய கையும் மனிதர்களுடைய அறிவும் விவசாய அறிவும் அதில் சேர்ந்ததன் காரணமாக மலத்தையும் குப்பையையும் யூரினையும் எருக்களையும் கொட்டி வளமான மண்ணை நாம் நிர்மூலமாக்கிவிட்டோம், வளமான மண்ணை நாம் கெடுத்து விட்டோம், வளமான மண்ணை நாம் சாகடித்து விட்டோம். இனி கெட்ட உணவும் சாகடிக்கப்பட்ட அந்த உணவின் தன்மையும் உங்களுக்கு நன்மையாக வர முடியும். தண்ணீரில் கூட குளோரின் கலந்துவிட்டேன், குளோரின் கலந்ததுக்கு அப்புறமா அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. எனவே இது சுத்தமான தண்ணி. கிருமிகள் வேணும் தானே, அதுதானே உங்களுடைய இனாக்குலேஷன் அடிப்படை, உங்களுடைய வேக்சினேஷன் அடிப்படையாக தானே. எந்த நோய்க்கு எந்த கிருமி காரணமோ அந்த கிருமியை நீங்கள் உடலில் வச்சுக்கிறது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும், அவ்வளோதானே. காலரானா காலரா வேக்சின் போடுங்க, காலரா அந்த நுண்ணுயிர் கிருமி உங்களுக்கு தேவை. நிமோனியா வந்தால் நிமோனியா நுண்ணுயிர் கிருமி உங்களுக்கு தேவை. டைபாய்டு வந்தால் டாட்டு டைபாய்டு உருவாக்கக்கூடிய அந்த கிருமி உங்களுக்கு தேவை. அதை உடம்புல ஏற்றுக்கிறது நல்லா இருப்பீங்க. அப்போ எல்லா விதமான பாக்டீரியாக்களும் அவசியம் என்னுடைய உடல் நலமாக இருப்பதற்கும் என்னுடைய எதிர்ப்பு சக்தி உறுதியாக இருப்பதற்கும். ஏன் அந்த தண்ணீரில் மட்டும் குளோரின் கலக்குறீங்க? எதுக்காக உணவில் வந்து அந்த விஷக்கத்துக்களை கலக்குறீங்க? ஏன் உங்களுடைய உடம்புல சோப்பெல்லாம் போட்டு அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் நீக்கி டிட்டர்ஜென்ட் போட்டு கழுவிட்டேன், டெட்டால் போட்டு கழுவிட்டேன், பிறகு எப்படி அந்த சக்தி இருக்கும்? அந்த தோலுக்கு எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்? தோல்கள்லாம் வறண்டு போயிடுமே, அரிப்பு ஏற்படுத்திவிடுமே. அலர்ஜிக்கு காரணம் உங்களுடைய உணவு துறைகள் இல்லை. நீங்கள் போடக்கூடிய உங்களுடைய சோப்பும் உங்களுடைய பவுடரும் உங்களுடைய டிட்டர்ஜென்ட் அவ்வளவுமே டெட்டால் எல்லாமே போட்டு ஒவ்வொரு தடவை கை கழுவுறீங்களே, ஒவ்வொரு தடவை கை கழுவும் போது எவ்வளவு உதவத்துக்கு லோக்கல் இம்யூனிட்டி போல சுத்தமாக போயிடுது. ஒரு பக்கம் உங்களுடைய தோலின் ஒரு பக்கம் மரத்து போய்விட்டால் அல்லது உணர்விழந்து போய்விட்டால் அல்லது அங்கே உயிரோட்டம் இல்லாத அந்த தோலாக வறண்டு போய்விட்டால் அந்த தோல் உடல் முழுமையை சார்ந்தது தானே, ஒரு பகுதி மட்டும் இல்லை, தோல் முழுவதும் ஒரே தோல் தான், அவ்வளவும் பாதிக்கப்படுமே. இதற்காக நீங்கள் மருந்துகளை மேலும் மேற்கொள்வீர்கள், உணவுக்கு பற்றி முடிவீர்கள். கேடு யாருக்காவது ஒருத்தருக்கு அலர்ஜி போயிருக்குதா? உங்களுக்கு மருந்து சாப்பிட்டு கிடையாது. எண்ணங்களின் மீது சத்தியமாக ஒரு எண்ணத்திற்கு பலவிதமான எண்ணங்களை வைத்திருக்கின்றீர்கள். சுகமாகுங்கள் என்று கூறியதற்காக வேண்டி இவ்வளவு விதமான எண்ணங்களை வைத்திருக்கின்றீர்கள் நீங்கள். நான் அதனை இல்லாமல் ஆக்கிவிடுவேன், கொஞ்ச நாள் கழிச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், 30% 70% சான்ஸ் இருக்குது. இந்த விதமான குழப்பங்களான இவ்வளவு விஷயங்களை வைத்துக்கொண்டு ஏன் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம்? இறைவன் ஒருவன் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறை ஆற்றலின் பக்கம் திரும்ப வேண்டும். சத்தியமான புத்தகம் இங்கிருக்கின்றது. வெளியே நீங்கள் கேட்கக்கூடிய அவ்வளவு அறிவும் அசத்தியமானது. வெளியிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அவ்வளவும் மாயையானது. எல்லாமே அறிவின் அடிப்படையில், பொருளின் அடிப்படையில், உருவாகிவிட்ட பொருளின் அடிப்படையில். அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியாது, விளங்கவும் முடியாது. அதில் உயிரும் இல்லை, அதில் சத்தியமும் இல்லை, அதில் நன்மையும் இல்லை. ஏமாற்றம் பொய்யும் கலந்த அந்த வாழ்க்கையை நான் துன்ப மிகுதியை கொண்டு அனுபவிக்கும் பொழுது என் இறைவன் பக்கம் திரும்புவேன். உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக அவன் சோதிப்பதில்லை இறைவனுடைய வாக்கு. அதுவரையில் நான் என்னுடைய மனிதர்களுடைய அமைப்பில், அவர்களுடைய மருத்துவ அமைப்பில் சென்று கொண்டிருக்கின்றேன். மருந்துகள் அனைத்தும் உடலுக்கு கேடா இல்லை என்று கேட்டால் தெரியும். ஆம், கேடுதான். உணவா மருந்தா உங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு என்று கேட்டால் ஞானங்கள் எது சொல்லும்? உணவு மருந்தில்லை. பிறகு உணவுக்கு பத்தியமிடுகின்றீர்கள், மருந்துகளை சாப்பிடுங்கள் என்று டாக்டர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று தெரிய வேண்டாமா? அப்பொழுதும் நான் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, என் உள்ளம் வேலை செய்யவில்லை. இது என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்பது பொருளாகும். என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்ற அந்த ஒரு உண்மையை தவிர வேறு என்ன வழி என்று கேட்க மாட்டேன். கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து, இன்னும் கஷ்டமாகவிருந்தும், ஒரு நோயிலிருந்து இன்னும் பல நோய்களை உருவாக்கிக் கொள்வதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். மருந்துகளை நிறுத்துவதன் காரணமாக நீங்கள் இன்னும் பல கஷ்டங்களில் உண்டாவதிலிருந்தும் தடுத்துக் கொள்ள முடியுமே. அந்த மருந்துகளை விட்டுவிட்டால் என்ன? இருக்கும் நோயும் குணப்படுத்த முடியாது. எதற்காக மருந்து சாப்பிடுகிறேன் என்று கேட்டால் வேறு என்ன வழி என்று கேட்பார்கள். இன்னும் பல நோய்கள் உருவாவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது உங்களுக்கு புரியவில்லையா? வேறு என்ன வழி என்று கேட்கும் பொழுது இறைவன் என்னை கைவிட்டு விட்டான். இதை தவிர பதில் கிடையாது. அவர்கள் தீமைக்காக வேண்டியே தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையை கொண்டு வாழவில்லை. தங்களுடைய அறிவை கொண்டு மட்டும்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த அறிவோ மாயையானது. நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய சத்தியத்தின் மீது இன்று நீங்கள் நிலை கொள்ள வேண்டும். எண்ணங்களின் மீது சத்தியமாக நீங்கள் வாழ முடியாது, ஒரே எண்ணத்தின் மீது சத்தியமாக நீங்கள் வாடுங்கள். சுகம் என்ற ஒன்றுக்கு பலவிதமான உங்களுடைய எண்ணங்களின் சீர்குலைவுகள், என்ன நிகழுமோ என்ன ஆகுமோ என்று நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு இதற்கு மேல் எனக்கு வழியில்லை என்று ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆகிவிட்டீர்களே. இந்த நிலையிலிருந்து எல்லா வழிகளும் இருக்கிறது இறைவனிடம், இறைவன் ஒருவன் எனக்கு போதுமான என்ற அந்த உண்மையை கொண்டு இன்று வாடுங்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு சத்தியமான பாதையை அறிவிக்கும். உள்ளத்தின் போக்குகளிலிருந்து இனியும் மாறக்கூடாது. இன்று உங்களுடைய தீமைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுக்கான அவ்வளவு சூழ்நிலைகளின் சிக்கல்களும் இன்று மாற வேண்டும். கவலை என்ற ஒன்று இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனை விட்டு நீங்கள் விலகிவிட்டீர்கள் என்பது பொருள். நான் நிராசைப்படும் பொழுது இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டான் என்ற பொருள். ஏனென்றால் அவன் இருக்கும் வரையில் தான் எனக்கு நாளைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்கும். அவன் இல்லை என்றால் நாளைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை சுத்தமாக நமக்கு கற்றுப்போய்விடும். அங்கு என்னுடைய வாழ்க்கை பெரும் துரதிருஷ்டவசமாக அமைந்துவிடும். நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக இருங்கள். இறைவன் கைவிடக் கூடாது என்பதை நீங்கள் நம்புங்கள். எப்பொழுது இறைவன் கைவிடுகின்றான் என்றால், எப்பொழுது எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி முடியாது என்று நான் எண்ணுகின்றேனோ, பிறரும் கூறுகின்றார்கள் மனசை விட்டுட்டான் சொல்லுவாங்களோ, அந்த நேரத்தில் மனம் என்றமில்லை, காரணம் இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டான், எனக்கு அதோ கதிதான் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்று உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதும் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது எல்லா நோய்களில் இருந்தும். நம்புங்கள், இன்று முதலாக உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், சுகமாகத்தான் வேண்டும். இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் நம்புகிறானால் அச்சாட்சிகள் உங்களுக்கு உண்டு. ஞானம் பதிந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை விட்டும் வேறு எந்த புத்தகத்தின் பக்கம் திரும்பாதீர்கள். நான் வேதத்தை ஓதினாலும் சரி, சரியாக இருக்கிறது என்று இங்கு கூறும் பொழுதுதான் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தவிர இதற்கு விரோதமாக இருந்தால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி எவனோ அவனே தான் என்னுடைய இறைவன். உங்களுக்கான மகசூல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கான விளைச்சல்கள் உயிரோட்டம் உள்ள இறைவனுடைய படைப்புகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. தானியங்களாகவும் உணவுகளாகவும் என் இறைவனே அதிகரிப்பாயாக என்று கேளுங்கள். உணவுக்கு விலை பேசாத அரசாங்கம் வேண்டும் என்று கேளுங்கள். உணவு உங்களுடைய உயிரோட்டத்திற்கான உரிமை, அதனை நீங்கள் உங்களுடைய இறைவனம் கேளுங்கள். இங்கு படித்துக்காதீர்கள், இங்கு கோச்சப்படாதீர்கள், தேர்வுக்கு வராதீர்கள், உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். பெட்ரோல் விலை வேணும் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு யார் கொடுப்பாங்களோ அவங்க பிராங்கிட்டு சொல்லுங்க, கொடுக்க முடியும், கொடுக்கத்தான் வேணும். வழியில்லை என்று எண்ணாதீர்கள், நீங்கள் விரும்புவதை கேளுங்கள். ஞானங்கள் உங்களுக்காக வேலை செய்திருக்கின்றது. இப்பொழுது பேசுவது எந்தெந்த அரசியல்வாதிகள் காதுகள் விடுகின்றது என்று நமக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை கொண்டு பேசுவதன் காரணமாக இப்படியும் ஒரு வழி இருக்கிறதா என்று என்ன கூடிய அரசியல்வாதிகள் இருப்பார்கள். உணவுக்கு விலை பேசாத அரசியல்வாதிகள் வேண்டும். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள், அவன்தான் உங்களுடைய அரசனாக இருக்கின்றான். மனிதர்கள் பக்கம் திரும்பாதீர்கள். எந்த கவர்மெண்ட் வரும், எந்த அரசன் வருவான் என்று பார்க்காதீர்கள். ஒரே அரசன் இறைவன் ஒருவன் தான். உங்களுடைய எண்ணங்களுக்கு அவர்கள் அனைவரும் வேலை செய்வார்கள். நீங்கள் ரோடுகள் இறங்கக்கூடாது. ஏனென்றால் மனிதன் என்றார் ஒருவன் இறைவனுக்கு மட்டுமே அடிவணைக்கூடிய ஒருவன் மிகப்பெரும் அந்தஸ்துக்குரியவன். தகுதியில் தாடக்கூடாது. வீடுகளில் சிம்மாசனங்களில் வாழ வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் நிகழ வேண்டும். அவர்கள் உங்களுடைய பப்ளிக் சர்வெண்ட். நிச்சயமாக அவர்களை உங்களுக்காக இறைவன் பண்ணிப்பான். நீங்கள் விரும்பியதை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். வேலையாட்களை வைத்துக் கொண்டு வேலை வாங்க வேண்டிய தீவிர முதலாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நாட்டின் மன்னர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது சத்தியமான வார்த்தை, முன்பு கற்பிக்கப்பட்டது, மறந்துவிட்டோம். யார் உங்களுக்கு வேலைக்காரர்களோ முதல்தரமான வேலைக்காரர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு அரசர்களாக இருந்தார்கள். நீங்கள் அடிமைகளாகிவிட்டீர்கள். ஏனென்றால் உள்ளத்தை விட்டு இதன் காரணமாக இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். சுகமடைய வேண்டும் என்று ஞானங்களோடு கூடிய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு புறம்பாக எந்த வார்த்தையும் கூடாது, மனிதனுடைய அறிவு கூடாது, மனிதர்களே கூடாது. இந்த ஞானங்களுக்கு முன்பாக யாரொருவரும் இதற்கு எதிராக பேசுகிறேன்னால் இறைவனுக்கும் விரோதிகள், உங்களுக்கும் துரோகிகள் என்பதை அறிய வேண்டும். அவர்களை விட்டு நீங்கள் விலகி உங்களுடைய இறைவன் பக்கம் முழுமையாக சார்ந்தவர்களாக இருங்கள். 31வது அத்தியாயம் 2வது வசனம். இவை ஞானம் நிறைந்த புத்தகத்தின் அத்தாட்சிகளில் உள்ளவை. இவ்வளவுதான். இவை அனைத்துமே ஞானம் நிறைந்த இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. இதைக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நமக்கு போதுமானவனாக இருப்பார். இங்கு அடுத்த மாத கூட்டம் ஏப்ரல் 2வது ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி காலை 6:30.
நல்ல ஒரு